بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم وهلك சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் இணைதுணையற்றவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரினமினியா ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி கண்ணியம் கேவலம் உயர்வு தாழ்வு சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடந்து இம்மேலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று நாளை சோனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் அல்லாஹ்வுடைய வெறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டு இம்மேலும் மறுமையிலும் கேவலத்தை அடைந்து நாளை நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் நம்மை உண்மையான மூமின்களாக உண்மையான முஸ்லிம்களாக சந்திக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. இந்த உறுதியான ஒரு கட்டளையை அல்லாஹ் விடுக்கின்றான். இந்த வார்த்தையினுடைய தமிழ் கருத்து வெறுமனே எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தாக்கத்தையும் ஒரு இம்பாக்டையும் ஏற்படுத்த மாட்டார். ஆனால் அரபு தெரிந்த உலமாக்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு தாக்கமுள்ள ஒரு வார்த்தை. இதனை விளங்க வைப்பதாக இருந்தால் சகோதரர்களே, ஒரு பாடம் நடத்த வேண்டி வரும். மேல்வாரியாக இரண்டு ரெண்டு வார்த்தைகள்ல சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஆரம்பத்தில் தடை விடுக்கின்றான், நீங்கள் மரணிக்க கூடாது என்றாலும் அந்த லாவுக்கு பின்னால வந்த வினை சொல்லோட அந்த வேர்போட அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஒரு தகீதை உறுதிமானத்தை ஒரு வெரிஃபிகேஷனை ஏற்படுத்தியிருக்கின்றான். திட்டவட்டமாக நீங்கள் மரணிக்க கூடாது, மேலும் ஒரு இறுதிப்பாடு இல்லா வாந்தும் முஸ்லிமூன், மறுப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாக மட்டும்தான் என்னை சந்திக்க வேண்டும் என்கிறது அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி என்றால் இஸ்லாம் என்ற வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் சாதாரணமானதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு தேர்ந்தெடுத்ததும் அந்த இஸ்லாத்தை தான். நபியே, நீங்களாக இருந்தாலும் கூட இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஸ்லாத்தை சீரான முறையில பின்பற்றாத வரைக்கும் உங்களாலும் நேர்வழியை அடைய முடியாது என்கிறதனை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வமன் அஹ்சனு தீனன் மிம்மன் இத்தபஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற கூடியவர் தான் மிகவும் அழகான தீனை பின்பற்றுவர். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன இருந்தது? இன்று அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்திவிட்டு ஒரு சரித்திரமாக படித்துவிட்டு வெறுமனே நாம்
ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி விட்டு சென்று விடுகின்றோம். அல்லது எனக்கும் உங்களுக்கும் அது பழைய பாடமாக அமைந்து விட்டது. அவர்களுடைய தியாகம் தானே எல்லா நேரங்களிலும் எல்லா மேடைகளிலும் ஒவ்வொரு வருடங்களிலும் ஹஜ்ஜுடைய சமயத்திலும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. நாடும் நீங்களும் அதில இருந்து படிப்பினை பெறும் விடயத்தில் இன்னும் அறிவீனர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிவீனம் எந்த அளவு கனிமான சகோதரர்களே, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன விதிமுறைகளை வழிமுறைகளை வகுத்து விட்டு போனார்கள். வைது புத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இது எனக்கு மகளுக்கும் பரிச்சயமான ஆயத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சோதனைகளை நாடும் நீங்களும் பல மணித்தியாலங்கள் பேசுவோம். அவர்களுக்கு எப்படியான சோதனைகள் வந்தது? அவைகள் அனைத்துக்கும் முழுமை கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். சோதனை இல்லாமல் ஒரு மனிதனை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது கிடையாது. பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதனை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது கிடையாது. எங்கே அல்லாஹ்வுடைய தெரிவு வருகின்றதோ அங்கே சோதனையும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும். பல சுமைகளை, பல இன்னல்களை எதிர்நோக்க நேருவிடும். சகோதரர்களே, இந்த நேரங்கள் எல்லாம் நாம் எடுத்து நடப்பதற்கு தகுந்த ஒரே விதிமுறை, ஒரே வழிமுறை ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை தான். இதனால் என்னுடைய ஜத்தியல் அல்லாஹ் உயர்தரமான பாட்டனார், எனது உயர்வான எனது அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில் என்னை சந்திக்கும் பொழுது அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை கொடுத்தான். அவர்களுக்கு பெரும் தாடி இருந்தது, அது வெண்மையாக இருந்தது. சுவனத்தினுடைய சுவற்றிலே சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் உட்கார்ந்த நிலைமையிலேயே சலாம் சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதன் பின்னால ரசூலுல்லாவை வரவேற்பதற்கு ரசூலுல்லாவையே பயன்படுத்தினான். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்பு சலாத்தை சொல்லிவிட்டு எழும்பினார்கள். மர்ஹபன் யப்னு ஸாலிஹ், என்னுடைய சாலிஹான மகனே, உங்களுக்கு வருகை நல்வருகை என்று ஹசரத் ரசூலுல்லாவை வரவேற்றார்கள், கட்டி அணைத்தார்கள். சகோதரர்களே, பின்பு ரசூலுல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்ந்தும் பல சுவனப்பதிகளை கடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சுவர்க்கத்தில் ஒரு மலைக்கு ஹஜரத் ரசூலுல்லாவை கண்டதும் உட்கார்ந்திருந்து சலாம் சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாங்கல்ல அல்லாஹ் பனிஷ்மெண்டை கொடுத்தான் கியாமத்து நாள் வரைக்கும். அதாவது எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு புகுந்துவிடும் வரைக்கும் நீங்கள் ஒற்றை காலால் நிற்க வேண்டும் என்றார். ஒற்றை காலில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். காரணம், ஹஜரத் ரசூலுல்லாவுக்கு உட்கார்ந்த நிலைமையில் சலாம் சொன்னதுனால். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பல விடயங்களை, பல இன்னல்களை, பிரச்சனைகளை தருவான் என்றால் ஹஜரத் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் இதற்கு மாற்றம் செய்ததுனால தான். இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஒரு தனித்த மனிதன் யாரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த நேரத்துக்கும் பொருந்தும். ஒரு பெரிய சமூகம் பிரச்சனைக்கு தீர்வில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த நேரத்திலும் பொருந்தும். வானம் பூமிக்கு வந்து பூமி வானத்துக்கு சென்றாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கியாமத்து நாள் வரைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். இதற்குள்ள இருந்து நீங்கள் வெற்றிகளை அடைந்து கொள்ளுங்கள். இதை தவிர்த்து எந்த இதயத்தையும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியாது. இதை தவிர்த்து எந்த சமூகத்தையும் உங்களால் ஒன்று சேர்க்க முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க ஹிஜ்ரத் பயணத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையின் படிக்கு மேற்கொண்டு வருகின்றார்கள். மதீனாவிலே ஒரு தலைவர், அவர் கண்ணியமானவராக மதிக்கப்படுகின்றார். மக்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். என்றாலும் நுபுவத்துடைய பண்புகள் கொடுக்கப்பட்டவர். இன்னக்கல் அலா குலுக்கின் அசீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே போற்றிருக்கின்றார் என்றால், குணத்தினுடைய பிறப்பிடம் ஹஜ்ரத் ரசூலுல்லா ரசூலுல்லா இடத்துல இருந்துதான் முழு அகிலத்துக்கும் நற்குணங்கள் பங்கு வைக்கப்பட்டது. அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் அவர்களுடைய நல்ல அகலாக்குகள் பண்புகள் மக்கள் அனைவரும் அவர்களின் பக்கம் இணைய ஆரம்பித்து விட்டார்கள். இவருடைய தலைமைத்துவத்துக்கு பலகீனம் ஏற்பட்டு விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாவை தலைவராக மதீனத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு கிடைத்திருந்த பதவி தப்பி போய்விட்டதே, கவலை அடைந்தவன் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தான். முனாஃபித்தனமாக உள்ளே வந்தான், நடித்தான், ரசூலுல்லாவுக்கு சொன்னான் இவன் கேவலமானவன், நாங்கள் இவனை மதீனாவில் இருந்து வெளியேற்றுவோம். இந்த மதீனாவில் எங்கள கண்ணியமானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த கேவலமானவர்களை நிச்சயமாக வெளியே போட்டுவிடும் சந்தர்ப்பம் இது. அல்லாஹ் கேவலப்படுத்தினான். கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு இறுதியில இந்த உலகத்திலிருந்து பிரிகிறான், சூழ்ச்சி ஒன்று ரெண்டல்ல ஏராளமான சூழ்ச்சிகளை செய்தான். தனிப்பட்ட முறையிலே ஹசரத் ரசூலாவை கொண்டு விட வேண்டும் என்று யகூதிகளோடு சேர்ந்து திட்டம் தீட்டினான். இறுதியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு படுதூறு சொன்னான். பரிசுத்த மனைவி ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விபச்சாரி என்றான். என்னவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியுமோ எல்லா விடயங்களிலையும் முன்னேறினான். ஏன் அவனுடைய தலைமைத்துவம் தப்பி போனதின் கவலை. இறுதியிலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுக்கு ஈமானை கூட நசீபாக்கல்ல, மௌத்தா போயிட்டான். மகனிடத்துல வசியத் செஞ்சிருந்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையினால் என்னை கஃபன் செய்யப்பட வேண்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இரக்கம் உள்ளவர்கள், எதுக்கும் விட்டு கொடுக்க கூடியவர்கள், பகமையை பாராட்டாதவர்கள், நாங்கள் தான் ஏதோ நடந்த ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு பரம்பரையாக பகமை பாராட்டி கொண்டிருப்போம், நாம் நடிப்போம் என்றாலும் உள்ளத்தில் அந்த வஞ்சகம் இருந்து கொண்டே இருக்கும். இவனா இவனை இந்த இடத்துல தான் வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். வெறுமனை அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய வஸ்துகளை வைத்துக் கொண்டு நாம் பெருமை அடிப்போம். நம்முடைய மாளிகை உயர்ந்து இருக்குது, நம்முடைய வாகனம் பெரிதாக இருக்குது, நம்மை இரண்டு பேர் மதிக்கின்றார்கள், நாம் யாரிடத்திலும் தேவையற்றவர்கள், நாம் யாரிடத்திலும் தேவை காணக்கூடியவர்கள் அல்ல, நாமும் நம்முடைய போக்கும், எதனால் இவர்களுக்கு ஏன் நாம் தலை சாய்க்க வேண்டும், இவர்களுடைய பேச்சை ஏன் நாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருக்கவில்லை. மன்னித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்கள் மன்னிப்பவர் தான், நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர் தான். அல்லாஹ் உங்களுக்குள்ள உள்ளடக்கி வைத்த அந்த இரக்கம் கருணை இதற்குரிய ஆச்சரியம் வார்த்தையினால் சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிட்டங்களே. ஃபபிமா ரஹ்மா, எந்த ரஹ்மத்தை கொண்டு எந்த அருக்குடையை கொண்டு, லிந்தலகும், இந்த மனிதர்களுக்கு மத்தியில நீங்க இவ்வளவு சாஃப்டானவராக ஆகிட்டீங்க. வலவுக்கும் தலீலல் கல்வி, நீங்க கடினமான சுபாவமுடையவராகவும் உள்ளத்துல மாபெரும் பயங்கரமான போக்கூடியவராக கல் நெஞ்சம் உடையவராக இருந்தா, இந்த சஹாபாக்கள் இந்த மனிதர்கள் உங்களோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க, அவங்க விரண்டு ஓடிடுவாங்க. எந்த அளவுக்கு கடினத்தன்மை எங்களுக்கு இடத்துல இருக்குமோ, பழிவாங்கும் தன்மை எங்களிடத்துல இருக்குமோ, மக்கள் எங்களோட சேர்ந்து இருக்க மாட்டார்கள். அவருடைய உள்ளத்துல நீசத்தை தான் வளர்க்குமே தவிர ஒரு நாளும் அன்பை பாசத்தை அந்யோன்ய உறவை அது வளர்க்க மாட்டாது. எப்படி நபியே உங்களுடைய வர்ணனை சொல்லுறது, அல்லாவே குறிப்பிடுகின்றான். எனவே நீங்கள் அன்பும் அவர்களை மன்னியுங்கள், அவர்களை மன்னியுங்கள். அந்த மன்னிப்பின் உடைய இறுதி கட்டம் எந்த அளவுக்கு பாதகங்கள் பல செய்தவனுக்கும் எண்ணின் மூலமாக ஒரு நலவு கிடைக்கும் என்றால் அதுதான் நான் கண்ட வெற்றி என்றார்கள் ரசூலுல்லா அந்த முனாஃபிக் உபை இப்னு சலூல் தலைமைத்துவத்துக்காக வேண்டி மமதை கொண்டவன் கபரை தோண்டி அவர்களுடைய ஆடையை அணிவித்து அடக்கம் செய்தார்கள். கனிமான சகோதரர்களை பல ரிவாயத்கள் வந்திருக்கிறது. இறுதியிலே அவளுக்காக துவா செய்ய முனைந்தார்கள், தொழிக்க முனைந்தார்கள். அல்லாஹ் தடுத்தான், நபியே வேண்டாம், நீங்கள் தொழிக்க கூடாது. இறுதியிலே மன்னிப்பு கேட்டார்கள், மன்னிப்பு கேட்க வேண்டாம் நபியே. நீங்கள் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் 70 தடவை கேளுங்கள், நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் அல்லாஹ் 70 தடவைக்கு பின்னால மன்னிப்பான் என்றிருந்தால் நான் அவனுக்காக பரிந்துரைக்க தயார் என்றார்கள் என்றால் எந்த அளவு இரக்கமான இதயம் கொண்டவர் என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். 70 தடவை என்ற ஒரு வரையறையை இட்டுட்டானே, அதுக்கு மேலாக ஒரு தடவையை அல்லாஹ் சொல்லலையே. 100 வரைக்கும் இருக்கிறது, 1000,000,000 வரைக்கும் இருக்கிறது. நான் அத்தனை தடவை மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பானே என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் அருமை நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்க மன்னிப்பு கேட்கறது மட்டுமல்ல, அவர்கள் தவறு இழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, வஸ்தக்ஃபிருலஹும், அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பும் கேளுங்க. எப்படி சமூக வாழ்க்கைய வழிநடத்த வேண்டும் என்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஆனா இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எந்த முறையில நானும் நீங்களும் சமூகத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்த போகின்றோம், சிந்தனை செய்யுங்க. மேலும் வஷாவிருகும் ஃபில் அம், தனித்த நிலைமையில எந்த முடிவும் எடுக்காதீங்க. மதிக்கூர்மையில் மிகைந்தவர்கள், மதிக்கூர்மையில் மிகுந்தவர்கள் ஹஜரத் ரசூலுல்லா, தவறாக எதுவுமே பேசாதவர்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட முடிவை எடுக்கேடும், அப்படி இருந்தும் கூட அவர்கள் சொல்லும் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கும் போதனையை பாருங்க. வஸ்ஸாவிருஹும் ஃபில் அம், இந்த விடயத்துல மார்க்க சம்பந்தமான விடயமாக இருக்கட்டும், துனியா சம்பந்தமான விடயமாக இருக்கட்டும், இந்த துனியாவுக்குள்ளத்தான் நபியே இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் அவர்களோட சேர்ந்து கலந்தாலோசியுங்கள், மஷூரா செய்யுங்கள். வஸ்ஸாவிருஹும் ஃபில் அம், மஷூரா செய்தால் மட்டும் போதாது, முடிவெடுத்துட்டீங்களா? ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்க முடிவெடுத்தால் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, பொருள் பலம் இருக்குது, ஆட்சி பலம் இருக்குது, செல்வாக்கு பலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, சமூகத்துடைய எதையும் செய்ய முடியும், உங்களுடைய பேச்சு வெல்லுது, எந்த இடத்துல கொல்ல முடியுமோ கொள்ளுவோம், எந்த இடத்துல வெல்ல முடியுமோ வெல்லுவோம் என்று. நபியே இருமாப்புடன் உளராதீங்க. நபி உளருவாங்களா? அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க ஒரு முடிவெடுத்தால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவனிடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் எந்த நலவையும் செய்ய முடியாது, இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. லவ் அன்ன அவ்வளக்கும் வ ஆஹிரக்கும் வ ஜின்னக்கும் வ இன்சக்கும், இவர்கள் எப்படியாப்பட்டவர்களா இருக்கட்டும், பலமானவர்கள் பலம் இல்லாதவர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்க சேரட்டும், என்னுடைய விதிமுறைக்கு அப்பால் போவார்கள் என்றால் அவர்களால எதையுமே செய்ய முடியாது, நான் சொல்வதை செய்வார்கள் என்றால் நலவு வந்து சேரும். நலவு வரும் பொழுது ஹதீஸே குதிசிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அல்லாவை புகழுங்கள், மாற்றமாக ஏதும் வந்தால் ஃபலா தலூமன்ன இல்லா நஃப்ஸா, நீங்க யாரும் உங்களையே பழித்துக் கொள்ள வேண்டும், வேற யாரையும் குறை சொல்லாதீர்கள். காரணம், சகோதரே, நலவு வருவதற்கும் கெடுதி வருவதற்கும் எங்களுடைய செயல்பாடுகளே காரணமாக இருக்கின்றது என்கிறதை சொல்வதோடு அல்லாஹ் சொல்கின்றான், இந்த முறையில செயல்படுங்க, இறுதியில அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க. வையன் சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிபலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் யாராலும் உங்களை மிகைக்க முடியாது, உங்களை தோல்வியுற செய்ய முடியாது. வைஹதுல்கும் ஃபமந்தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அல்லாஹ் உங்களை தோல்வியாளர்களாக ஆக்கிவிட்டால் யாரால உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தர முடியும்? நீங்கள் முஃமின்களா, ஈமானுடையவர்களா, உண்மையான நம்பிக்கை உடையவர்களா? அப்படி என்றால் உங்களுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை பொறுப்பு சாட்டுதல் இருக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, எதுவும் செய்யலாம் என்ற அந்த இருமாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விரும்புறதில்லை. இதனால தான் ஐமாக்கள் உலமாக்கள் பேணுதல் உடையவர்கள் சொல்லுகின்றார்கள், கிதாபிலே ஒரு படிப்பினைக்குரிய விடயத்தை எழுதுகின்றார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழிக்க நாடினால், நாசப்படுத்த நாடினால் மூன்று விடயங்களை தண்டனையாக சோதனையாக அவனுக்கு கொடுத்து விடுவான். வைதா அராதல்லாஹு ஹலகத அபுதின், அல்லாஹ் ஒரு மனிதனை ஹலாக் ஆக்குறதுக்கு நாசமாக்குறதுக்கு விரும்பினால், ஆகபஹு பிஸ்ஸலாஸ், இப்தலாஹு பிஸ்ஸலாஸ் என்று சொல்லல, மூன்று விடயங்களை கொண்டு சோதிப்பான் என்று சொல்லல, மூன்று விடயங்களை கொண்டு தண்டிப்பான். அது என்னத்தை டைம் வைக்கிறது? உங்கள்ட்ட வைக்கிறது அந்த தண்டனை அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். நானும் நீங்களும் அந்த மூன்று விடயங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா விளங்காத தண்டனைகள், அதனால எத்தனையோ விடயங்கள் சாதிக்க முடியாமல் தோல்வி அடைந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய பாதுகாவல் இருந்து நீங்கிவிட்டோம். சகோதரர்களே, அதுல முதலாவது விடயம் தான் அமலில் உலமா, இது ஒரு பெரிய தண்டனை. அறிவை அல்லாஹ் கொடுப்பான். அறிவின்றா துனியாவுடைய அறிவை இங்க சொல்லல, துனியாவுடைய அறிவு அது அறிவை இல்ல, அது வெறுமனே சில கலைகள் தான். அறிவு என்பது குர்ஆனோட சம்பந்தப்பட்டது மட்டும் தான், ஹதீஸோட சம்பந்தப்பட்டது மட்டும் தான். ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமாக கிளாரிபிகேஷனாக வந்தது, அது தான் குர்ஆனை டிஃபைன் பண்ணும். அதனுடைய டெஃபினிஷன் தான் உங்களுக்கு மிகவும் இன்றி அமையாதது. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தையும் கொடுப்பான், ஹதீசுடைய விளக்கத்தையும் கொடுப்பான், ஆனா அமலுடைய பாக்கியத்தை அவனுக்கு பேர் கெடுத்து விடுவான். இன்றைக்கு எத்தனை பேர் எத்தனை ஹதீஸ்களை தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் எத்தனை குர்ஆன் ஆயத்துக்களை தெரிஞ்சு வைத்திருக்கின்றோம். இன்று இவைகள் அனைத்துமே வெறுமனே விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுவதே தவிர, இதன் மூலமாக ஏன் வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதா, என்னுடைய குடும்பத்துக்கு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதா, கொடுக்கல் வாங்கல்ல மாறுதல் உண்டாகி இருக்கின்றதா, என்ற ரப்புடைய கட்டளை என்னுடைய இல்மின் பிரகாரம் எந்த அளவுக்கு அமுல்படுத்தப்படுது, யார் சிந்தித்தோம்? சகோதரர்களே, டவுன் கணக்குல அறிவு இருக்குது, ஒரு நொடி பொழுதுல எந்த அறிவாளியுடைய கருத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைத்தையும் கொடுத்திருக்கின்றான், என்றாலும் அமலுடைய பாக்கியத்தை கொடுக்கல. இது ஒரு பெரும் தண்டனை, இது சோதனையும் அல்ல, இது ஒரு பெரிய தண்டனை. எனக்கும் உங்களுக்கும் தெரியும் ஜினா ஹராம், ஆனா அதற்குரிய எண்ணம் தான் அலைமோதி கொண்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் தெரியும் மற்றவனை ஏமாற்றுவது கூடாது, பொய் சொல்லுவது கூடாது, என்றாலும் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் என்னுடைய வியாபாரத்தை கொண்டு போக முடியவில்லையே, உள்ளம் இப்படியெல்லாம் போரிட்டு கொண்டிருக்குது. இறுதியில நஃப்ஸும் ஷைத்தானும் வெற்றி கொண்டு விடுகின்றார்கள், அல்லாஹ்வும் மலக்கு மார்களும் அந்த இடத்திலே புறக்கணிக்கப்படுகின்றார்கள். சகோதரர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு எந்த அளவுக்கு அந்தைய காலத்தின் அறிவாளிகளுக்கு இருந்தது? ஹஜரத் அபூ ஜஹல், அவருடைய பெயர் அபுல் ஹிக்கம், அபுல் ஹிக்கம் அவர் அறிவின் தந்தை என்று அவர் வர்ணிக்கப்பட்டார். கடைசி அபு ஜஹில் என்று கேவலப்படுத்தப்பட்ட காரணம் என்ன? ஹஜரத் ரசூலுல்லாஹை அந்த அளவுக்கு அறிந்திருந்தும் அவர்களோடு இணைந்து செல்லல. ரசூலுல்லாஹ் அறிந்திருந்தான், என்றாலும் நபியோட தோள் கொடுக்கல்ல. யாரு பூன ஊக்கமா யாரு பூன அபுனாகும், அந்த ரசூலுல்லாவை தன்னுடைய பெற்ற மகனை ஒரு வாப்பா எப்படி அறிவாரோ அதை போல் அறிந்திருந்தார்கள். அந்த காபிர்கள் என்றாலும் இல்ல இணைய மாட்டேன் என்றார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அரகன்ஸ், பிரைட், அவர்களுடைய பிரஸ்டேஜ், இதுதான் காரணம். எங்களை தவிர வேற யார் இருக்கிறார்கள்? நாங்கள் தான் தலைவர்கள், எங்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். இவன் யார்? இவன் ஆடு மேய்க்கக்கூடிய இவனின் பிள்ளை, அபு தபசாவின் மகன். இவனை நாங்கள் தலைவராக்குவதா? அல்லாஹ் அதற்கும் பதில் கொடுத்தான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅலஹும் பஅலன் சுஹரியா வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மவுன். நபியே, இவர்கள் கேட்கிறார்கள், ஏற்றத்தாழ்வு பேதத்தை பேசுகின்றார்கள், நாங்கத்தான் துன்யாவுல இவர்களை ஏற்றத்தாழ்வு உடையவர்களாக ஆக்கி வைத்தோம், எதற்கு துன்யா ஸ்தம்பித்து விடாமல் செல்வதற்கு. வரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத், சிலரை சிலரை காட உயர்த்தி வைத்தோம் துனியாவுடைய லைன்ல. எல்லோரும் ஒன்று போல் இருந்தால் மற்றவர்களுடைய வேலைகள் செய்து கொள்வதைப்படி இந்த துனியாவுடைய இயக்கம் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய விஸ்டம் இது, என்னுடைய ஹெக்மத் இது. அதனால நீங்க யாரும் பெருமை கொள்ளாதீங்க, மமதை கொள்ளாதீங்க. இன்றைக்கு இவர்கள் துனியாவுடைய வஸ்துகளை சேகரித்துக் கொண்டு நபியே உங்களை கேவலப்படுத்துகின்றார்களா, சஹாபாக்களே உங்களை கேவலப்படுத்துகின்றார்களா? வரஹ்மத்து ரப்பிக்க கைரும் மிம்மா யஜ்மவுன், இவர்கள் சேர்க்கக்கூடிய இந்த துனியாவுடைய சொத்து செல்வங்களை விடவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எதோடு இணைந்திருக்கிறது? மார்க்கத்தோடு தான் இணைந்திருக்கிறது. மார்க்கம் இல்லாத வீடு ஒரு சாபக்கேடு, மார்க்கம் இல்லாத கடை ஒரு சாபக்கேடு, மார்க்கம் இல்லாத துனியாவுடைய எல்லா விதமான இன்பஹரங்களும் வெறுமனே ஒரு தோல்வித்தான் அது நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லும் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அறிந்திருந்தார்கள், தன்னுடைய பெற்ற மகனை வாப்பா இது என்னுடைய மகன் தான் என்று சொல்வதை போல அறிந்திருந்தார்கள். இதற்கு விளக்கம் எழுதும் பொழுது சிலர் அப்துல்லா பின் சலாம் ஒரு யூத பாதிரி, ஒரு யூத அறிஞன், தௌரா இன்ஜில் அனைத்தையும் படித்தவர், அவர் சொல்கிறார், எனக்கு இந்த மகன்ல சந்தேகம் ஏற்பட்டாலும், இது என்னுடைய மகன் என்று எனக்கு சந்தேகம் வந்தாலும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற விடயத்துல எனக்கு சந்தேகம் வர மாட்டாது. அந்த அளவுக்கு விளங்கியிருந்தும் ரசூலுல்லாவை ஏற்க மறுத்த கூட்டம் இறுதியிலே எங்கே சென்றார்கள்? அவர்களுக்கு ஏற்பட்ட கேவலம் என்ன? அவர்களுடைய பிரிவாற்றமையால் அவர்களுக்கு சற்று அவகாசம் கூட கொடுக்கப்படல. நானும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது உள்ளங்கள் அள வேண்டும், வானம் பூமி ஒரு நல்ல மனிதனை கைப்பற்றி விட்டாயே என்று ஆதங்கப்பட வேண்டும். இதுதான் வாழ்க்கை. என்னுடைய உங்களின் தலைமைத்துவம் அல்ல கனிவான சகோதரர். இதனால தான் இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ் தண்டிக்கும் அடுத்த விடயம் யர்ஸுகுஹு ஸஹ்பத்தல் ஸாலிஹீன், நல்ல அடியார்களுடைய சுஹபத்தை அல்லாஹ் கொடுப்பான், தோழமையை கொடுப்பான். வயம்னாஹு அன் மஅரிஃபத்தி ஹுகூகிஹிம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தடுத்து விடுவான். இத போன்ற ஒரு தண்டனை வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நல்லடியார்களோட சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை கொடுப்பான், என்றாலும் அவர்களுடைய அந்தஸ்த விளங்காத முறையில ஆக்கிடுவான், அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு இவன் ஆளாகி விடுவான். இந்த அளவு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொஹபத் கிடைத்திருந்தும் கூட சிலர்கள் பேர்கெடுக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களுடன் சேர்ந்து இருந்து கொண்டு அவர்கள் ப்ளாட் பண்ணினாங்க, பல சூழ்ச்சிகளை செய்தாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் காட்டி கொடுத்தான். அல்லாஹ் பட்டியல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர்களை குறித்து கொடுத்தான். காரணம், நாம் தேர்ந்தெடுத்தவர்களை இவர்கள் சீரான முறையில அறியல்ல. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, நல்ல மனைவியை கொடுத்தான், அவள் மார்க்கத்தோட வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள், ஆனாலும் அவளை மார்க்கத்தின் பிரகாரம் வாழ வைக்கல. ஒரு நல்ல மனைவியுடைய சொஹபத், ஒரு சகவாசம் கிடைத்தும் அவளின் ஊடாக மார்க்க பாதையில நடப்பதற்கு இவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இது ஒரு பெரிய தண்டனை. நல்ல கணவனை கொடுத்தான், அந்த கணவன் அல்லாஹ்வுடைய வழியை காட்டுகிறார், ரசூலுடைய வழியை காட்டுகிறார், அவர் தொழுகையினுடைய வழியை காட்டுகிறார், பர்தாவுடைய ஹிஜாபுடைய வழியை காட்டுகிறார். ஆனால் இவள் உலகத்தில வெறுமடே உலகம் போற போக்களை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள். நல்ல கணவனுடைய சுகபத்தை கொடுத்தும் அவரின் ஊடாக பிரயோஜனங்களை பெற்றுக் கொள்ள முடியல. இது ஒரு பெரிய தண்டனை. ஒரு நல்ல தந்தையை கொடுத்திருக்கிறான், தந்தையுடைய நடைமுறையை பார்த்து பிள்ளைகள் திருந்தல்ல, தந்தை தஹஜ்ஜுதுக்கு எழும்புகிறார், குர்ஆனை திலாவத் செய்கிறார், அவர் மற்றும் பல அமல்களில் ஈடுபடுகின்றார், அவர் தொழுகையில பெறுதலா இருக்கிறார். இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அவரின் ஊடாக பிரயோஜனம் பெறல, இது போன்ற பெரும் தண்டனை எதுவுமே கிடையாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களை நம்முடைய ஊர்களுக்கு அனுப்பி வைப்பான். அவர்கள் தன்னுடைய தொழில் சொத்து செல்வங்கள் மற்றும் உண்டான அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆசை இல்லையா பஞ்சனை மெத்தைகளிலே தூங்குவதற்கு, அவர்களுக்கு ஆசை இல்லையா விரும்பிய சாப்பாடுகளை சாப்பிட்டுக் கொண்டு இருப்பதற்கு, அவர்களுக்கு வசதி இல்லையா அவர்களுடைய பொருள்களை கொண்டு இன்பம் அனுபவிப்பதற்கு, என்றாலும் ஈமான் என்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக தியாகங்களை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் தூதை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இவர்களை மதிக்காத ஒரு தன்மைக்கு அல்லாஹ் ஆளாக்கி விடுகிறது, ஒரு மாபெரும் தண்டனை என்று. சொஹபத் சாலிஹீன்களுடைய கிடைத்தும் கூட அவர்களுடைய ஹக்குகளை அன்மாயிரத்து ஹுக்குகையும் ஹக்குகளை விளங்காத முறைக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவாங்க. மூன்றாவது தண்டனை யஃப்தஹுல்லாஹு அலைஹி அபுவாபல் அபுவாபத்தாஸ், அல்லாஹ் வழிபாட்டுகளினுடைய வாசல்களை திறந்துடுவார். தொழுகைக்கும் வருகிறார், மார்க்கத்தின் பிரகாரமும் வாழ்கிறார், மற்றும் உண்டான பல விடயங்களையும் பொறுப்புதாரியாக இருக்கிறார், உலக ஜனங்களையே வழி நடத்துகிறார், எங்கு போனாலும் அவருக்கு வரவேற்பு இருக்கின்றது, எத்தனையோ குமர காரியங்களை செய்து முடித்து விட்டார், எத்தனையோ ஏழைகளுடைய கண்ணீர்களை துடைத்து விட்டார். இப்படியான அமல்கள் எல்லாம் அவர் ஈடுபடுகின்றார். எல்லா வழிபாட்டினுடைய அபு ஆபுகளை வாசல்களை அல்லாஹ் திறந்து விட்டு யம்னாஹு ஃபீஹி மின் இஹ்லாஸில் அமல், அவர் செய்யக்கூடிய அந்த செயல்கள்ல அல்லாஹ் இஹ்லாஸை பறிக்கிறார். இதை போல ஒரு பெரிய தண்டனை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எனவே கரிவான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள்ல எந்த அளவுக்கு இஹ்லாஸ் எங்களிடத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. இந்த இடத்துல வரும் பொழுது நானும் ஃபெயில், நீங்களும் ஃபெயில். ஏன் ஒவ்வொரு அமலாளியும் அவர் பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த உலமாக்களை தவிர, அறிவுடையவர்களை தவிர, ஒவ்வொரு அறிவாளிகளும் பேர் அபாயத்தில் இருக்கின்றார்கள். அந்த அமல் உள்ளவர்களை தவிர ஒவ்வொரு அமல் உள்ளவர்களும் பெரும் அபாயத்தில் இருக்கின்றார்கள். இஹ்லாஸ் உள்ளவர்களை தவிர ஒவ்வொரு இஹ்லாஸ் உடையவர்களும் ஆகப்பெரிய அபாயத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் மலை உச்சியிலே இருப்பவர்களை போல எந்த நேரத்தில் விழுந்து விடுவார்களோ தெரியாது. இதனால தான் அழகிய உதாரணங்கள் சொல்வார்கள். உதாரணம் பழுத்து விட்டது, அது எண்ணங்கள்ல காய்ந்து போயிட்டது, உலர்ந்து போய்ந்து விட்டது, அதனுடைய பசுமை காரணமாக போயிட்டது, காரணம் அமல்ல வரல. பாருங்கள் உதாரணத்தை, மௌலானா இப்ராஹிம் தாமத் பர்காத்துகும் அடிக்கடி சொல்வார்கள், இஹ்லாஸுக்கு உதாரணம் நிறைந்து வழியக்கூடிய டவுன் பஸ்ஸை போல. டவுன் பஸ்ல எல்லோரும் ஃபுட்போர்ட்லையும் தொங்கிக் கொண்டு போவார்கள், இறுதியில் ஒரு மனிதன் ஓடி வந்து ஏறுவார். இதுதான் இஹ்லாஸுக்கு உதாரணம். அது லேசில வரமாட்டாது, கடைசியில தான் வரும், அதுவும் போக போகக்கூடிய நேரத்துல தான் வரும், ஓடி வரும். அது வந்து ஏறி விடுவார் ஃபுட்போர்ட்ல, முதலாவது இறங்கும் பொழுது அவர் தான் இறங்குவார். எனவே எங்களிடத்திலிருந்து முதலாவது செல்லும் பொழுது இஹ்லாஸ் தான் போய்விடும். ஒரு கனி அது பூவாக இருந்து மொட்டாக மலர்ந்து பிஞ்சு காயாக வந்து முத்தி செங்காயாக மாறி அதன் பின்னால அதற்கு கொடுக்கப்படுது ஒரு தரமான தன்மை, அதனுடைய பழுத்த பழத்துக்குள்ள இனிப்பு வருது. இந்த இனிப்பை தான் அல்லார் எல்லோரும் விரும்புகிறார்கள். அதனுடைய சுவை மிகுதியாகுது, அதனை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இப்படி பல கட்டங்கள் அடைந்து 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 இறுதியில தான் இனிப்பு வர்றதை போல, அதனுடைய சுவை மிகைப்பதை போல இறுதியில தான் கண்ணியமானவர்களே ஒரு அமலுடைய இஹ்லாஸ் வரும். முதலாவது பழம் அழுக ஆரம்பித்து விட்டால், அவிஞ்சி போக ஆரம்பித்தால் முதலாவது சென்று விடுகிறது அந்த இனிப்பு தான். எனவே இஹ்லாஸ் என்பது ஒரு முக்கியமானது. முன்னால் உள்ளவர்களும் தான் நாமும் தான் ஏவப்பட்டது என்ன, அல்லாஹ்வுக்கே மார்க்கம் சொந்தமான நிலைமையில, அவனுக்கென்றே அதனை அர்ப்பணித்த நிலைமையில செயல்பாடுகளை ஆக்கிவிடுங்கள், இஹ்லாஸோட செயல்படுங்கள். இது தான் ஏவப்பட்டிருக்கிறது. இதை தவிர வேற எதுவுமே ஏவப்படல்ல, இக்லாசுக்கு தான் கூலி. எனவே அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டிக்க விரும்பினால் இந்த மூன்று விடயங்களை கொண்டு அவனை தண்டிப்பான் என்கிறதனை சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நம்முடைய பயணம் எந்த நேரம் தெரியல, நானும் நீங்களும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், அல்லாஹ் அழைக்கும் நேரத்துல சென்று விட வேண்டும். சகோதரர்களை அவனை சந்திப்பது தான் மங்களமாக அமைய வேண்டும். அதற்கு என்னுடைய உங்களுடையும் ஆமால்கள் ரப்புக்கு பொருத்தமானதாக விருப்பமானதாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை பிரகாரம் அமைய பெறும் என்றால் நிச்சயமாக நானும் நீங்களும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகிவிடுவோம். மனோச்சை மார்க்கமாக கொண்டு உள்ளத்தை இதயத்தை மிகைத்து எல்லை மீறும் பொழுது நிச்சயமாக கேவலங்களும் பிரச்சனைகளும் வந்து சேரும் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த புனித மிக்க ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை அண்மித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் எங்கும் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே யாருடைய மார்க்கத்தை பின்பற்றினால் வெற்றி உண்டு என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கும் சொன்னாரோ அந்த நடைமுறைகளை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபிக் செய்வானாக, எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வானாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக, எல்லா நிலைமைகளிலும் யா அல்லாஹ் உனக்கு வழிபட்டு நடக்கும் பாக்கியத்தை தந்து அருள் புரிவாயாக, உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஆஃபிரு தாவானா
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.